மத்தேயு 25 அதிகாரம் வசனம் 14 முதல் 30 வரை. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவனும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருக்கிறாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான்.
காத்திருக்கிறது வந்து வித்தியாசமான ஜனங்களுக்கு அது வித்தியாசமா இருக்கும். சில நேரத்தில் நம்ம காத்திருக்கும் போது நம்ம செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா ரொம்ப போர் அடிச்சிடும் இல்லைங்களா. காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். எங்க வீட்டில் ஒருவேளை என் வைஃப் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா ஒரு 30 நிமிஷம் எடுக்கும். என் பையன் காத்திருக்கிறதும் அவன் ஆயிடுச்சா அப்படின்னு அது 30 நிமிஷம் ரொம்ப நேரம் மாதிரி தெரியும். நானும் அதுக்காக காத்திருக்கிறேன். ஆனால் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, இது முடிக்கணும்னு. ஆனால் வெறும் எனக்கு 30 நிமிஷம்தான் இருக்கு. ஐயோ 30 நிமிஷம்தான் இருக்கேன்னு காத்திருக்கிறது அது வித்தியாசம். அதே 30 நிமிஷம் எப்படி வித்தியாசமாக போகுது பாருங்களேன். நம்ம ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டு இருந்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வரப்போகிறார் என்பதை 24 அதிகாரத்தில் நமக்கு சொல்லிவிட்டு அவருடைய வருகைக்காக காத்திருப்பது விசுவாசிகளுடைய ஒரு முக்கியமான கடமை என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். அது நம்முடைய கடமை. அது எப்படி காத்திருக்கணும் அப்படின்றத ஒரு பயன்பாடாக ஓமைகள் மூலமாக உதாரணங்கள் மூலமாக நமக்கு காண்பிக்கிறார். எப்படிங்க காத்திருக்கணும்? முதலாவது 24:43 ஒரு திருடன் உதாரணத்தை பயன்படுத்தி ஆண்டவருடைய வருகை ஒரு ஆச்சரியமாக ஒரு எதிர்பாராத அதிர்ச்சி தருகிற விதத்துல நமக்கு இருக்கக்கூடாத விதத்துல நம்ம காத்திருக்கணும். ஒரு சர்ப்ரைஸா நமக்கு இருக்கக்கூடாது, ஒரு திருடன் வருகிறது போல் இருக்கக்கூடாது, அதிர்ச்சி தரமாதில் இருக்கக்கூடாது. ஆகவே நம்ம என்ன விழித்திருந்து காத்திருக்கணும், ஆண்டவருடைய வருகைக்கு விழித்திருந்து காத்திருக்கணும். ரெண்டாவது எப்படிங்க காத்திருக்கணும், அந்த 10 கன்னியாஸ்திரி ஓமையில அவருடைய நீண்ட வருகைக்குடைய தாமதம் ஆவறதுனால நீண்ட காலத்துக்கு நீண்ட டிலேக்கு தாமதத்திற்கு ஆயத்தத்தோடு காத்திருக்கணும், வெளுத்திருந்து காத்திருக்கணும், ஆயத்தத்தோடு காத்திருக்கணும். அந்த 10 கன்னியாஸ்திரி கதையில நம்ம கற்றுக் கொடுத்தார். இப்போ மூன்றாவது அம்சம் எப்படிங்க காத்திருக்கணும்ன்றத இந்த 10 இந்த தாலந்து ஓமைகள்ல அவரை உண்மையோடு சேவித்து அவருடைய சொத்தை அதிகப்படுகிற ஒரு ஊழியக்காரர்கள் போல காத்திருக்கும், உண்மையோடு அவருடைய சேவை செய்துக்கிட்டு அவருக்காக காத்திருக்கும். இது மூணும் பாருங்களேன், ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பா ஒரு ப்ரோக்ரஸ் பண்ணுவாங்க. வெறும் விழித்திருந்து காத்திருக்கிறது இல்ல, அதாக நமக்கு அதிர்ச்சி தராதபடிக்கு விழித்திருக்கணும் அவர் வரப்போறாருன்னு. ஆயத்தத்தோடு காத்திருக்கிறது மாத்திரம் இல்ல, நாம் உண்மையோடு சேவை செய்துக்கிட்டு காத்திருக்கணும். இந்த இதுக்கு இந்த 25 அதிகாரத்துல இந்த 10 கன்னியாஸ்திரியில நம்ம உள்ள இருதயத்துல இருக்கக்கூடிய மனநிலை, அந்த எண்ணெய்ன்ற நம்ம இருதயத்துல இருக்கக்கூடிய மனநிலை, ஆயத்தத்துல எப்படி விடாமுயற்சியா, அது தாமதமானாலும் விடாமுயற்சியா இருக்கணும்னு இருதய மனநிலைமையை வலியுறுத்தினார். இந்த தாலந்து ஓமையில நம்மளுடைய உள்ளான நிலை இல்ல, அந்த உள்ளான நிலை உண்மையா இருந்துச்சுன்னா, நீ உண்மையா விழித்திருந்து நீ உண்மையா ஆயத்தமா இருந்தா வெளியில அது எப்படி வெளிப்படும், வெளியில நான் வெறும் ஆண்டவர்க்கா காத்திருக்கிறேங்க, ரொம்ப விழித்திருக்கிறேங்க, ரொம்ப ஆயத்தத்தோடு இருக்கிறேங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத, மக்கள் அதை பார்க்கும்படி ஏதாவது ஒன்று செய். அதைத்தான் இங்க வலியுறுத்துறார். 10 ஓமைகள் நம்முடைய உள்ளார்ந்த ஆயத்தத்தை காண்பித்தா, இந்த தாலந்து நம்முடைய வெளிப்பிரகாரமான பணிகளை, கிரியையை, ஊழியத்தை, தேவையை காட்டு. இது மூணும் அருமையான பேலன்ஸ். இயேசுக்காக காத்திருக்கிறதுனா இது மூணும் வேதபூர்வமான பேலன்ஸ். இதுல ஒண்ணு நம்ம தவற விட்டோம்னாலும் தப்பா போயிட முடியும். இப்பெல்லாம் தப்பு தப்பா இயேசுடைய வருகையை பத்தி போதிக்கிறதும் செய்யறதும் இந்த மூணு விட்டுறது தான். இது மூணுல ஏதாவது ஒண்ணு விட்டுறது தான் பாருங்களேன், ஏதாவது ஒண்ணு விட்டோம்னா பேலன்ஸ் போயிடும். ஏன் சில பேர் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருது, இயேசுக்காக காத்திருக்கணும், நாம் ஆயத்தத்தோடு இருக்கணும், நாம் விழித்திருக்கணும், ஆகவே நாம் செய்வதெல்லாம் விட்டுவிட்டு எங்கேயாவது மலைக்கு போய் ஒரு வெள்ளை அங்கேயே தரித்து கொண்டு பாடல் பாடிக்கொண்டு காத்திருப்போம், வருகிறார் வருகிறார் அப்படின்னு சொல்றது வந்து தெசலோனிக்க சபை அப்படி போல ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் பவுல் கடினமா அவர்களை திட்டினார், இயேசுடைய வருகைக்காக காத்திருக்கிறேன்னு சொல்லி வேலையெல்லாம் விட்டு சில பேர் வேலையும் செய்யாம ஒழுங்கினமா இருக்கிறீங்களே, அது தப்பு. இயேசுக்கு வருகைக்கு காத்திருக்கும் போது அவர் கொடுத்த பணிய உண்மையோடு சேவித்து செய்யணும், செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க கடிந்து கொண்டார். இன்னும் பேதுருடைய காலத்துல இது ரெண்ட வலியுறுத்தல. அவங்க எப்படி ஆயிட்டாங்கன்னா, ஐயோ விழு அவர் வர டைம்ல வரட்டும், விழித்திருக்க வேண்டியதில்ல, நம்ம ரெடியா இருக்க வேண்டியதில்லை, நம்ம வேலையை நம்ம உலக வேலையும் அதையும் செஞ்சுக்கிட்டு அவர் இன்னும் எப்போ வரப்போறாரு அப்படின்னு பரியாசக்காரர்கள் வந்துட்டாங்க. பாருங்களேன், இது எதையுமே இதில் விட்டோம்னா பேலன்ஸே போயிடும். ரெண்டாவது வருகைக்கு நாம் விழித்திருக்கிறது மாத்திரம் இல்லை, ஆயத்தமா இருப்பது மாத்திரம் இல்லை, உண்மையோடு சேவித்து நம்முடைய எஜமானுடைய சொத்தை அதிகரிக்கிற வண்ணத்தில் நாம் காத்திருக்கணும். பியூட்டிஃபுல், அழகான வேத பேலன்ஸ் நம்ம பார்க்கிறோம் இந்த ஓமை, தாலந்து ஓமையை இன்னைக்கு பார்க்க போறோம். உண்மையாவே அந்த 10 கன்னியாஸ்திரியை போல உனக்கு என்ன இருந்தா, நீ உண்மையா மறுஜென்மம் அடைந்திருந்தா, உன் இருதயத்துல ரட்சிக்கிற கிருபை இருந்தா, அது வெளிப்புறமான உண்மையான சேவையில வெளிப்படும். தொடர்பு இருக்கிறது, நம்ம நாமளே வஞ்சத்துக்கலாம், ஆமாங்க இயேசுக்காக நான் காத்திருக்கிறேன், எனக்குள்ள என்ன இருக்கிற, நான் கன்னியாஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா எந்த கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்ற மாதிரி, அது செத்ததுதான், அது ஏமாந்துதான் போக போற. உண்மையாக உனக்கு ஆயத்தமா இருந்தா அது வெளிப்பூர்வமான உண்மையான ரட்சிக்கிற கிருபை உள்ளுக்குள்ள இருந்தா அது உண்மையான முழு இதயத்தின் சேவையில அது வெளிப்படும். அதை வலியுறுத்துகிறது தான் இந்த ஓமை. ஃபேத்ஃபுல்னஸ், உண்மை இல்லைங்களா, உண்மை வந்து ஒரு உண்மையான கிறிஸ்தவத்தின் கிறிஸ்தவனுடைய ஒரு முத்திரை, ஒரு ஹால் மார்க் இல்லைங்களா. கோல்டு வாங்கினா இப்போ ஹால் மார்க் கோல்டு வாங்கணும்னு, அந்த மாதிரி உண்மையானுடைய கிறிஸ்தவனுடைய முத்திரை வந்து உண்மையா இருப்பாங்க. யார் பாக்குறாங்களோ பார்க்கலையோ, ஏன்னா ஆண்டவருக்கு அது உண்மையா இருக்கணும். ஒரு மாயமானக்காரன் தான் மனுஷ பார்வைகளுக்கு அவன் நாடகம் போடுறது. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் தான் ஃபேத்ஃபுல்லா இருக்க முடியும். அதை இந்த ஓமையில வலியுறுத்துறார். ஒரு எஜமானன் ரெண்டு ஊழியக்காரங்க, அந்த ஊழியக்காரங்களுக்கு ஒரு சில பணிகள் பொறுப்புகளை கொடுத்துட்டு தூர பிரயாணம் போகிறார். அவங்களுக்கு உண்மை இருக்கு இல்லன்றதுல அவங்க உண்மையான விசுவாசிகளா இல்லையா அப்படின்னு அடையாளம் காட்டுறார். ஓகே, அந்த ஓமைய நம்ம நாலு தலைப்புல புரிஞ்சுக்க பார்ப்போம். நீண்ட பகுதி, வேகமா பார்ப்போம். முதலாவது தாளந்துகள் கொடுக்கப்படுறதை பார்க்கிறோம். ரெண்டாவது அந்த தாளந்துகள் பயன்படுத்தின விதங்களை பார்க்கிறோம். கணக்கு சரிகற்ற ஒரு நாள் வருதை பார்க்கிறோம். மூன்றாவதாக அதுக்கேற்ற வெகுமதியும் தண்டனை வர்றத பார்க்கிறோம். இந்த நாலு தலைப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது தலைப்பு என்னங்க, ஓமைகள் கொடுக்கப்படுறத பார்க்கிறோம். பதினாலாவது வசனத்துல அன்றியும் பரலோக ராஜ்யம் பரதேசத்திற்கு புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரர்களை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுக்க போல் இருக்கிறது. ஒரு மாஸ்டர் ஒரு தூர தேசம் பிரயாணம் பண்றார். தூர தேசம்னா நம்ம காலம் மாதிரி ஏரோப்ளைன் பிடிச்சுக்கிட்டு இன்னைக்கு போனாரு அடுத்த வாரம் வந்துருவாருன்னு இல்ல. பிரயாணம் போ அந்த காலத்துல மாதங்கள் வருஷங்கள் ஆகலாம். அவர் பிரயாணம் பண்ணி போகும்போது தன்னுடைய ஊழியக்காரங்களை கூப்பிட்டு அவருக்கு அவங்களுக்கு தன்னுடைய பொருளுங்களை கொடுக்கிறார். அந்த வார்த்தை ஊழியக்காரங்கள் வர்றது வந்து அடிமைகள், அதான் ஸ்லேவ்ஸ் இல்லைங்களா. ஊழியக்காரங்க பைபிள்ல அதை மாத்தி இருப்பாங்க, நீங்க பாத்துக்கணும். அந்த காலத்துல அடிமைகள், உங்களுக்கு அடிமைகள்னா மனசுல என்ன தோணுது? எனக்கு மனசுல தோன்றது என்னன்னா இந்த பழைய நீங்குறோ கருப்பா நீங்குறோங்க, ஒரு வேலையும் அவங்களுக்கு தெரியாது. வெறும் டாய்லெட் கழுவுறதும் மாஸ்டருடைய கால் கழுவுறதும் அந்த வேலை தான் அவங்களுக்கு தெரியும், வேற ஒண்ணுமே திறமை இருக்காது. அப்படிதான் நமக்கு மனசுல வருது. நம்ம அப்படி நினைக்க கூடாது, பைபிள் அப்படி காட்டுறது இல்ல. பாருங்களேன், அடிமைகள்னா சில நேரங்கள்ல ரொம்ப திறமை வாய்ந்தவங்க கூட இருக்கலாம். ஏன்னா அந்த காலத்துல எப்படியோ அடிமை ஆயிரலாம், அவங்க படிச்சவங்க கூட அப்படி ஆயிரலாம். அந்த மார்க்கெட்ல விற்பாங்க, அப்படி விற்கும் போது வாங்கிக்கிறதுனால அடிமைகள் ஆகலாம். இன்னும் சில பேர் ரொம்ப திறமை, ரொம்ப பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம், ரொம்ப படிச்சவங்களா இருக்கலாம், அறிவுள்ளவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லோன் எடுத்து கடனை வாங்கி ஒரு பிசினஸ் அவங்க ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போது பொருளாதார சரிவு ஏற்படலாம், ஒரு ரிசெஷன் வரலாம், அதனால அந்த பெரிய லாஸ் அவங்க சந்திக்கலாம். பிசினஸ்ல சந்திச்ச உடனே என்ன பண்றது? இப்ப நம்ம காலத்துல எல்லாம் கொடுக்க முடியல, கடன்லாம் ரொம்ப லோன் வாங்கி இருக்கிறோம்னா பேங்க்ரப்சி ஒரு லா இருக்கு நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு. அந்த காலத்துல அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, போய் கோர்ட்ல ஃபைல் பண்ணி என்னால ஒண்ணும் முடியாது, எல்லாம் லாஸ் ஆயிட்டேன், என்ன இதுதான் என்கிட்ட இருக்குன்னு அப்படி காப்பாற்ற. அந்த காலத்துல அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. உனக்கு எல்லாத்தையும் கடன் எல்லாம் இது ரொம்ப கடன்கார ஆயிட்டீங்கன்னா கடைசியில எல்லாத்தையும் வித்து உன்னையும் உன் குடும்பத்தையும் அடிமையா வித்துடணும். ஆனா பெரிய ஆளா, பெரிய படிச்சவங்களா இருக்கலாம், திறமை ஆளுங்களா இருக்கலாம், அப்படி போன சில பேர் இருக்கலாம். பாருங்க, இப்படிப்பட்ட மக்கள் ரொம்ப திறமை, ரொம்ப டிசிப்ளின் அவங்களுக்கு இருக்கும், ரொம்ப படிச்சிருப்பாங்க. அவங்கள வாங்கி இந்த எஜமானங்க தங்களுடைய ஆஸ்திகளை நிர்வகிக்கிறதுக்கும் தங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் பயன்படுத்துவாங்க இல்லைங்களா. இப்ப யோசேப்பு எப்படி ஒரு அடிமையா எல்லாத்துக்கும் மேனேஜரா இருந்தாரான், அடிமைதான் அவர். அந்த மாதிரி அடிமைகள் அப்படித்தான் நம்ம பார்க்கணும். பாருங்களா, அதான் பதினஞ்சாவது வசனத்துல அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக, ஏன்னா திறமை ஆளுங்க ஆளுங்க யோக, ஒருவனிடத்தில் ஐந்து தாளந்தும் ஒருவனிடத்தில் இரண்டு தாளந்தும் ஒருவனிடத்தில் ஒரு தாளந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனார். அவங்களுடைய திறமைக்கு தக்கதாக, ஒருத்தனுக்கு அஞ்சு, ஒருத்தனுக்கு மூணு, ஒருத்தனுக்கு ரெண்டு, ஒருத்தனுக்கு ஒன்னு கொடுத்துட்டு அவர் போனார். இப்ப தாளந்துன்னா என்ன? நமக்கு எப்படியோ தப்பா இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் வந்து தாலந்துனா என்ன தெரியுங்களா, எனக்கு நல்லா மியூசிக் போட வரங்க, அது கீபோர்டு போட, அது என்னுடைய தாலந்து. எனக்கு நல்லா மேக்ஸ் கணக்கெல்லாம், பெரிய பெரிய கணக்கெல்லாம் நான் போட்டுருவேன், அது என்னுடைய தாலந்து. எனக்கு பணம் எல்லாம் நிர்வகிக்க தெரியும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அது இல்ல தாலந்து. இங்க டேலண்ட்னு வரும்போது ஒரு பணம் எண்ணுகிற அளவு, ஒரு ஸ்கேலர். டேலண்ட்னா ஒரு ஸ்கேல், இவ்வளவு ஒரு பேக்ல இவ்வளவு ஃபுல்லா, ஒரு ஒரு கோழி பை அப்படின்றோம் இல்லைங்களா, ஒரு மூட்டை அரிசி, அந்த மாதிரி ஒரு அளவு. தாலந்துனாவே ஒரு அளவு. அப்பனா ஒரு தாலந்து வெள்ளின்னா எவ்வளவுங்க, ஒரு தாலந்து வெள்ளினா 6000 டினாரிக்கு ஒப்பானது. இந்த கால்குலேஷனை மனசுல வைங்க, ஒரு தாலந்துனா 6000 டினாரி, 6000 காசுக்கு ஒப்பானது. ஒரு காசு வந்து ஒரு ப்ளூ காலர் ஒர்க்கர், அதாவது ஒரு இன்ஜினியரா, ஒரு டாக்டரா, ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தா ஒரு நாளைக்கு உன்னுடைய சம்பளம் ஒரு டினாரி அந்த காலத்துல. ஒரு நாளைக்கு ஒரு சம்பளம், மற்றவங்க அந்த மாதிரி தலைமை இல்லாதவங்களுக்கு கம்மியா கிடைக்கும். ஒரு அப்படின்னா ஒரு தாலந்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 20,000 வருஷம் வருமானம், 20,000 வருஷம் வருமானம். இப்படி இன்னி காலத்துல நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 20,000 வருஷத்துல எவ்வளவு சம்பாதிப்பாரு ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு டாக்டர் எவ்வளவு சம்பாதிப்பாருன்னு நினைக்கிறீங்க? 8-10 கோடி இருக்காது, 8-10 கோடி வரைக்கும் இருக்கு. 20,000 வருஷம் இது, 20,000 வருஷம் சாரி 10 கோடி கிட்ட இருக்கோங்க. இது பெரிய பணம், சாதாரண பணம் இல்ல, எக்கச்சக்கமான பணம். அதோ நம்ம ஒரு வெள்ளி கணக்கு போடுறோம், நிறைய பேர் இத வந்து தங்கம்ன்றாங்க. தங்கம் எடுத்தாவே நம்மளால ரொம்ப பெரிய பணம் இது. ஒரு தாலந்துனா ரொம்ப எக்கச்சக்கமான பணம், கோடி கோடிக்கணக்கான பணம், ரொம்ப பெரிய பணம். ஆகவே இந்த ஒரு மூட்டை தங்கத்தை, அதான் ஒரு தாலந்து, அந்த தங்கத்தை இந்த மாஸ்டர் என்ன பண்றாரு, பெரிய அமௌண்ட தங்க தங்கம் கோல்ட, திறமையான நம்பகத்தன்மையுடைய இந்த வேலை அடிமைகளுக்கு கொடுக்கிற, உழைப்பையும் முயற்சியும் மதிக்கிற இந்த எஜமானன் அவர்களுக்கு கொடுக்கிறாரு, அவங்களுடைய திறமைக்கு தகுந்ததாக. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணுங்க, எல்லாருக்கும் ஒரே சம்பளம் இருக்கணுங்க அப்படின்னு நினைக்கிற சில பேர் இருக்காங்க, அப்படி இல்லை. இவரு அவங்கவுங்க திறமைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கிறார். ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 2, ஒருத்தனுக்கு 1. ஒருத்தன் ஸ்மார்ட், அவனுக்கு 5, இன்னொருத்தன் பரவாயில்ல அவனுக்கு 2, இன்னொருத்தன் ஓகே அவனுக்கு 2. ஓகே கொடுத்துட்டு அவர் தூரதேசம் போய், அவருடைய ஐடியா என்ன, இவங்க போய் அதுல முதலீடு பண்ணி, அதுல இது பண்ணி சம்பாதிச்சு தனக்கு ஆதாயத்தை சேர்த்துக்கிட்டு வரணும், அதான் அவருடைய எய்ம். எக்கச்சக்கமான பணம், அதான் நம்ம மனசுல வச்சுக்கணும். ஓகே கோடி கோடி கணக்கான பணம், என்ன நடக்குது, தாலந்து கொடுக்கறத பார்க்கிறோம். அடுத்ததாக அந்த தாலந்து பயன்படுத்தப்பட்ட விதம், 16வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, 5 தாலந்து வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவன் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். என்ஐஎஸ்பி என்ஐபி பைபிள்ல பார்த்தீங்கன்னா அவங்க உடனடியாக செய்தார்கள், இம்மீடியட்லி அட் ஒன்ஸ். எஜமான் போன உடனேயே அவங்க போய் வெயிட்டிங் எல்லாம் பண்ணல, தாமதம் பண்ணல, கொஞ்ச நாள் எஜமான் தானே போயிட்டாரு, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்த ஒரு ஹாலிடே எல்லாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் பிசினஸ், நோ, உடனடியா அவங்க என்னன்னா இன்ஸ்டன்டா பதில் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. இவ்வளவு பெரிய சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறாரு எஜமான, ஆர்வத்தோடு அதை செய்யறாங்க. என்ன செஞ்சாங்க, வியாபாரம் பண்ணி, ட்ரேடுன்னு இங்கிலீஷ்ல வருது. இவங்க உடனே இப்ப அந்த காலத்துல இருக்கிற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் அதெல்லாம் இல்ல, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் போன் பண்ணி, அப்பா என்கிட்ட 100-10 கோடி இருக்குது, இதை இது பண்ற அப்படின்னு, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளவு ஷேர்ஸ் வாங்கலாம் அப்படிலாம் பண்ணல அவங்க அந்த காலத்துல, அதெல்லாம் கிடையாது இல்லைங்களா. இவங்க போய் பிசினஸ்ங்களை வாங்கி இருக்கணும் இல்லைங்களா, நிலங்களை வாங்கி இருக்கணும், நிலங்களை வாங்கி இங்க ஒரு பேக்கரி, அங்க ஒரு மீன் பிடிக்கிற கப்பலுங்க அப்படின்னு பல இடங்கள்ல பிசினஸ் வாங்கி இருக்கணும். சில நிலத்தை வாங்கி அதுல விவசாயம் செஞ்சிருக்கணும், சில இடத்த வாங்கி வீடுகளை கட்டி. இது வந்து இவனுக்கு 5 தாலந்துனா ஒரு 100 கோடிங்க, யோசிச்சு பாருங்க. மல்டிநேஷனல் பிசினஸ் பண்ணி இருக்கணும், பல ஊர்ல பிசினஸ் பண்ணி இருக்கணும், பெரிய பணம். அப்படி எல்லாம் பண்ணி என்ன பண்ணிருக்கிறான், அவ சிந்தித்து திட்டமிட்டு ரொம்ப முயற்சி போட்டு வியாபாரம் பண்ணி வியாபாரங்களை வாங்கி கடைசியில் இந்த ரெண்டு தாளம் கொண்டவன அதெல்லாம் பண்ணிருக்கான். மாதங்கள் வருஷங்கள் உருண்டோடின. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அஞ்சு தாளம் இருந்தவர் 10 தாளம் சம்பாதிச்சாரு, 2 தாளம் இருந்தவர் 4 தாளம் தாளா மாறினார். அவங்க கொடுத்த எஜமானுடைய பொறுப்பை மேக்சிமம் கமிட்மெண்டோடு முயற்சி செய்து வளர்த்தாங்க. அந்த பணத்தை 2 மடங்கா பண்ணார். நம்முடைய 3வது நண்பன் என்ன பண்ணாருன்னு பார்க்கலாம். அவர் என்ன பண்ணாரு, 18வது வசனத்துல பாருங்களேன், 1 தாலந்து வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி பாரு, எவ்வளவு கஷ்டம் நிலத்தை தோண்டுறது, நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். என்ன ஒரு ரியாக்ஷன் வந்து பாருங்களேன், வித்தியாசமான ஒரு பிறவி. அந்த பணம் கோல்டு பேக், கோல்ட எடுத்துக்கிட்டு போய் பள்ளத்தை தோண்டி அங்க புதைச்சு வச்சானா, ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே செய்யல. அவன் தோண்டி புதைச்சு வச்சதுதான், தன்னுடைய சந்தர்ப்பத்தை தன்னுடைய ஸ்லாக்கியத்தை வீணடிச்சான். ஒரு முயற்சி, ஒரு திட்டம் யோசி தோன்றதுக்கெல்லாம் என்ன பிளான் பண்ணுமா, யோசிக்கணுமா, போய் தோண்டு, தோண்டி ஒண்ணுமே செய்யல, அவனுடைய பொறுப்பை வீணடிச்சான். அடுத்ததாக இப்படிதான் நடந்துச்சு, எப்படி தாலந்து கொடுக்கப்பட்டது, அது எப்படி பயன்படுத்தப்பட்டதுன்னு பார்க்கிறோம். கணக்கு பார்க்கிற ஒரு நாள் வருகிறது, 19வது வசனத்துல, வெகு காலம் ஆன பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். வெகு காலம், கவனிச்சு பாருங்களேன், அந்த 10 கன்னியாஸ்திரி ஓமைகள்லயும் தாமதமான பிறகு இயேசு இதுல பிரிப்பேர் பண்றார் தன்னுடைய சீஷர்களை, நான் வர்றது கொஞ்சம் டிலே தான் ஆகும், வெகு காலம் தான் ஆகும், அதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். ஒரு நாள் கணக்கு பார்க்கிற நாள், கணக்கு கேட்கிற நாள், கணக்கு செட்டில் பண்ற கமர்ஷியல் வேர்ட் அது, அக்கவுண்டிங் டே, ஆடிட் டேன்னு சில நேரங்கள்ல அக்கவுண்டிங் டே வருது, கணக்கு கேட்கிறாரு. கேட்கும் போது என்ன நடக்குது, 20வது வசனத்துல, அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவரே 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்திரே, இவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். பாருங்களேன், அவன் சொல்லும் போதே அவன் மூஞ்சில சிரிப்பு உங்களுக்கு தெரியுதுங்களா, ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம், ஒரு சாதனை, ஒரு ஒரு பாவகரமான பெருமை இல்லை. நீங்க தான் கொடுத்தீங்க எனக்கு 5, நான் ஒன்னா இல்லாம இருந்தேன், 5 கொடுத்தது நீங்க, அந்த 5 தாளந்துக்கு மூலம் நீங்க, நீங்க கொடுத்ததை நான் வாங்கி இதோ ஒரு ஆச்சரியம், உங்களால் நம்ப முடியுமா, 5 காலந்தை நான் சம்பாதித்தேன், கோடீஸ்வரனா இருந்த நான் இப்ப பல கோடீஸ்வரனா ஆயிவிட்டேன், 5 காலந்தை நான் சம்பாதித்தேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்றான். இதான் அவங்க கணக்கு கேட்கிற நாள்ல வந்த கணக்கு. இப்போ அவன் கிடைக்கிற வெகுமதியை பார்ப்போம். 21வது வசனத்துல, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது, இங்கிலீஷ்ல சப்புன்னு போட்டிருக்கிறாங்க, வெரி ராங், நல்லது அப்படின்னு, நல்லது இங்க தமிழ், இது தமிழ்ல ரொம்ப இது, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வெல் டன் டிரான்ஸ்லேட், எக்ஸலன்ட் சூப்பர்ப் அப்படின்ற மாதிரி, ரொம்ப பெரிய அப்ரிசியேஷன், வெல் டன் இங்க பார்த்தா நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்கு குள் பிரவேசி என்றான். ரொம்ப ஆச்சரியமான 3 காரியத்தை அந்த காலத்துல எந்த ஒரு எஜமானும் அடிமையை பார்த்து சொல்லாத ஒரு காரியத்தை அவர் சொல்றார், ரொம்ப ஆச்சரியம் பாருங்களேன். ஆண்டவருடைய ஓமைகள்லாம் இப்படித்தான் ஸ்டார்ட் ஆகுது, நார்மலா நடக்கிறதான் சொல்லுவாரு, திடீர்னு ஒரு ட்விஸ்ட கொண்டு வருவாரு, எதிர்பாராத ஒரு காரியம், அப்புறம் அது முடிக்கிற விதம் பார்த்தோம்னா யாருமே கற்பனை பண்ணியே இருக்க முடியாது, கிளைமாக்ஸ் அப்படித்தான் முடிப்பார். இது பாருங்களா, மூணு ஷாக்கிங். முதலாவது எக்ஸலன்ட், நல்லது, வெல் டன், வெல் டன், பெரிய அப்ரிசியேஷன். அது மாத்திரம் இல்ல, உன் குணம் எப்படிப்பட்டவன் நீ தெரியுமா? நீ உத்தமன், உத்தமன், கேரக்டர் உத்தமமானது. உனக்குள்ளே உள்ளுக்குள்ளேயே ஒரு உத்தமனா நீ இருந்திருக்கிற. ஏன்னா நான் இது பார்த்ததில்லை, யாரும் கவனிச்சதில்லை, இல்லைனாலும் நீ உத்தமனா இருந்ததுனால தான் இப்படி செய்ய முடிச்சு. உன் கேரக்டர் உத்தமன் இருப்பா. அது மாத்திர உண்மை உள்ளவன், நம்பத்தக்கவன், நீ ஆர் ஃபேத்ஃபுல். பாருங்களா, அவனுடைய கேரக்டர் பத்தி, அவன் செஞ்ச ஊழியத்தை பத்தி மாத்திரம் இல்ல, அவன் அவன் எப்படிப்பட்டவன்ற. நீ உத்தமனும் உண்மை உள்ள ஊழியக்காரன் நீ. அது மாத்திரம் என்ன சொல்றாரு, நீ கொஞ்சத்துல கொஞ்சமா, 100 கோடி கொஞ்சமா, யோசிச்சு பாருங்களா, கொஞ்சம், அது பெரிய ஆச்சரியம். என்னங்க 5 கோடி கொஞ்சம்ன்றாரு, 5 தாலண்டு கொஞ்சம்ன்றாரு. நம்ம கணக்கு போட்டா அது நமக்கு என்ன காட்டுதுன்னா, இந்த எஜமானியம் எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவருன்னு காட்டுது. இப்பா இவ்வளவு நாள் உனக்கு கொடுத்தது சில்லற காசு, அந்த சில்லற காசுலயே நீ இவ்வளவு உண்மையா இருக்கிறனா, இப்பதான் உனக்கு கொடுக்க போற உண்மையான வேலை அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ற. ரொம்ப பெரிய பணக்காரன் இவர், இப்பதான் உண்மையான வேலை உனக்கு கொடுக்க போற. இது தொடர்ந்து ஓமையா சொல்றதுக்கு முன்னாடி இதுல ஒரு காரியம் குறிப்பிட்டு சொல்லணும். நம்ம எல்லாருக்குமே பரலோகத்தை பத்தி தப்பான எண்ணம் உங்களுக்கு இருக்கோ தெரியல. எனக்கு ஆரம்பத்துல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்கிறேன். எப்ப பாரு பரலோக படம் காமிச்சுன்னா வெள்ளையா மேகங்கள் இருக்கும், அங்க வந்து வெள்ளை துணியை போட்டுக்கிட்டு ஒரு ஆர்ப்பு வச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க, டயர்டே ஆகாத தான் பரலோகம் நினைச்சுக்கிட்டு இருப்போம். எனக்கு அது பார்த்தா அது ஓகே, ஒரு நாள் ஓகே, ரெண்டு நாள் ஓகே, ஒரு கோடிக்கணக்கான வருஷங்கள் அதையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, அதுவா பரலோகம். எனக்கு அப்படி இன்ட்ரெஸ்டாவே இல்லை. அதுவும் எப்ப பாரு வெள்ளை துணியா போட்டுக்கிட்டு இருக்கிறது, அது ஒரு மாதிரியே இருக்கு, ஒரு எக்ஸைட்டிங்காவே இல்லை. அதெல்லாம் தப்பா வந்துருச்சு. பரலோகத்தை பத்தி வேதம் வந்து பரலோகத்தை பல விதமான வகையிலையும் படங்கள்லயும் அதிசயங்களையும் நம்ம காட்டுது. இது ஒரு பரலோகத்தின் படங்க. பாருங்களேன் என்ன சொல்றாரு, அப்பா நீ அடிமையா இருந்த, இந்த மேல அவன் என்ன பண்ண போற, அநேகத்தின் மேல் உன்னை அடிமை இல்ல அதிகாரியாக வைப்பேன். உறவே மாறி போச்சு. என்னமே நீ ரூலர், நீ அதிகாரியாக வைப்பேன், அடிமை வேலை இல்ல. இப்பதான் ரியல் வேலை உனக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதான் அங்க பரலோகம், பரலோகம் உயிர் தெளிந்த சரீரத்தோடு இன்னுமே ஓய்வில்லாத டயர்டாகாத உடம்பு, ஒரு எதிர்கால ஆளுகை, நாம் ஆள போறோம் அவரோடு. அநேகத்தின் மேல உன்னை ஆளுநராக, அப்படி ஒரு படம் அருமையா எக்ஸைட்டிங் படமா நம்ம காட்டுது. ஒரு வெள்ள மேகங்களை நின்றுகிட்டு வெள்ள துணி போட்டுக்கிட்டு இருக்கிறது இல்ல. அது மாத்திரம் இல்ல, பாருங்க ரெண்டாவது அதிசயமா அவர் என்ன சொல்றது, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. எந்த எஜமானும் இப்படி பேச மாட்டார், ஓகே வேலை முடிஞ்சிச்சா சரி சமையல் செய், போய் என் செருப்பை எடுத்துட்டு வா, போய் காரை ஓட்டு, வண்டியை ஓட்டு, எனக்கு அப்படித்தான் செய்யுது. என்ன சொல்றாரு, வா உக்காரு என் கூட. அடி அந்த உறவே மாறி போச்சு. என்னுடைய சந்தோஷத்துல பங்கு பெறு, என்னோடு சேர்ந்துக்க. கிறிஸ்துவ தேவனுடைய எல்லையில்லாத சந்தோஷத்தில் பங்காளிகளாக ஆகிருத்தாங்க பரலோகம். அது அருமையான ஒரு படமா வருது. அதை பார்த்து ஓகே திருப்பி அந்த ஓமைக்கு வருவோம். இப்ப ரெண்டு ஓமைக்காரனும் இதே மாதிரி வந்து, ஆண்டவரே நீங்க எனக்கு 2 கொடுத்தீங்க, அதை 4 மாத்தி இருக்கிறேன்னா, அவனுக்கும் இதே வெகுமதி தான், இதே அப்ரிசியேஷன் தான். பாருங்களா மாற்றமே இல்லை. அவனுக்கும் நல்லது, உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியா செய்வேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. இது என்ன காட்டுது, ஆண்டவர் வந்து குவாண்டிட்டியில இன்ட்ரெஸ்டடா இல்ல, 5 அவனுக்கு ஸ்பெஷல், 2 ஸ்பெஷல் அப்படி இல்ல, தரத்துல தான் அவர் பாக்குறார். நீ கொடுத்ததுல எவ்வளவு உண்மையா இருந்த, பெரிய ஊழியம் அதெல்லாம் அவர் இல்ல, சின்னதா இருந்தாலும் அதுல எவ்வளவு உண்மையா இருந்த, அதுக்கு தான் ஈக்குவல் மகிமை உனக்கு. பாருங்களேன், ஓகே நம்முடைய நண்பன் என்ன நடக்குது, 24 வசனம், 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, அவன் வந்து அவன் என்ன பண்ணுவான், இப்போ அவன் காட்டுறதுக்கு என்ன இருக்கு, எல்லாத்தையும் புதைச்சு வச்சிருக்கிறான், அதை தூக்கிட்டு வந்திருக்கா, ரெஸ்ட் கூட பிடிச்சிருக்கும், அது புதைச்சு வச்சா இல்லைங்களா, எவ்வளவு நாள் இருக்கும், அநேக நாட்கள் ஆயிருச்சு. வந்து ஒரு எக்ஸ்கியூஸ், ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினம் உள்ள மனுஷன் என்று அறிவேன், ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். எவ்வளவு வித்தியாசம், எவ்வளவு டிஃபரெண்ட் பாருங்களேன். ஒரு சந்தோஷமான செய்தியை பார்க்கிறோம், ஒரு சோகமான செய்திக்கு வரும். இவன் சுதந்திரமா செயல்படுறான். முதலாவது இவன் என்ன, ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே செய்யல, ஒரு முயற்சி இல்ல, சிந்தனை இல்ல, ஒண்ணுமே செய்யல, ஒன்னும் முயற்சி செய்யல. அது மாத்திரம் அந்த முயற்சியே செய்யாததுக்கு, ஒரு செயலும் செய்யாததுக்கு காரணம் என்ன சொல்றான், தன்னுடைய எஜமான பத்தி தனக்கு இருந்த எண்ணம். எப்படிப்பட்ட எண்ணம், ஆண்டவரே எனக்கு தெரியும், என்னப்பா தெரியும் உனக்கு, நீ எப்படிப்பட்ட மனுஷன், கடினமுள்ள மனுஷன், ஹார்ட் மேன், மன்னிக்காதவர், இரக்கம் இல்லாதவர், தயவு இல்லாதவர், ரொம்ப டஃப், நீங்க ரொம்ப ஹார்ட், இதை செய்ய அதை செய்ய சொல்றது தான் எங்க மேல இந்த அக்கறையும் உங்களுக்கு இல்லை, ரொம்ப ஹார்ட் நீங்க. அது மாத்திரம் இல்ல, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும். அப்படின்னா என்ன, அநியாயக்காரன் நீங்க இல்லைங்களா, விதைக்காத இடத்துல போய் அறுக்கிறோம்னா திருடர் இல்லைங்களா, இல்லைங்களா, நீங்க வெறும் எங்க வேலைங்களை தான் வாங்கிக்குவீங்க, ஆனா எங்களுக்கு ஒன்னும் செய்ய மாட்டீங்க. மத்தவங்களுடைய வேலையில உங்களை பெருசா அக்கிறவங்க தான் உங்க வேலை, அதான் நீங்க அதை செய்ய இதை செய்யன்னு சொல்றதுதான் அவங்க வேலை. ஒரு எக்ஸ்பிளாய்டேட்டுவாங்க, சும்மா சில எஜமானங்க இருப்பாங்க வேலைக்காரங்கிட்ட வேலை வாங்கி 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 ஒண்ணுமே அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க நீங்க, அதனால எந்த ஆதாயமும் எங்களுக்கு கொடுக்க, இப்ப நான் போய் வேலை செஞ்சு சம்பாரிச்சேன்னா ஒருவேளை ஆதாயம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு சேரும், ஆனா நஷ்டம்னா எனக்கு தானு. அதனால நான் என்ன பண்ண, பயந்து போனேன், உங்களுக்கு உங்க மேல இருக்கிற பயத்தினால நான் என்ன லாஸ் எல்லாம் ஆகக்கூடாது இல்லையா, பத்திரமா எடுத்துட்டு போய் புதைச்சு வச்சுட்டேன், இதோ உங்களுடையது வாங்கிக் கொள்ளுங்கள், வாங்கிக் கொள்ளுங்கள். பாருங்களேன், இதெல்லாம் இப்பெல்லாம் நம்ம எல்லாம் இது யூனியன் இதெல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா, நம்ம எல்லாம் எம்ப்ளாயிஸ் இந்த காலத்துல நமக்கு அவன் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. மோசமான நினைச்சானா அவன் ஏன் வேலை செய்யணும், நம்மளுக்கும் நம்ம என்ன செய்வோம், ஆபீஸ்ல மோசமான எஜமான இருந்தா ரொம்ப வேலை கொடுத்தா என்ன பண்ணுவான், போப்பா அவன் வேலையோ ஆனா நீயோ ஆனான்னு ரிசைன் பண்ணிட்டு வந்துடலாம் இல்லைங்களா. ஆனா நம்ம நினைச்சுக்கணும், இந்த நம்மள மாதிரி வேலை இல்லை, இவன் அடிமை, அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ அவன் வேலை செய்யணும். அவன் எஜமான் என்ன மாதிரி இருந்தாலும் அவன் கடன்பட்டிருக்கிறான் அவன் எஜமானுக்கு, அடிமை. அவன் எஜமான் வேலை செய்ய மாட்டேன், வேலை விட்டு போறேன்னா உயிரை எடுத்துடுவாங்க, சாதை எடுத்துடுவாங்க. அந்த மாதிரி அடிமை இப்படி பேசக்கூடாது, அது நம்ம நினைச்சுக்கணும். பாருங்களேன், அவர் என்ன கொடுக்கிறாரு, அது என்ன சொல்றாரு, அவனுடைய எஜமான் பிரதி உத்தரமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. அவன் என்ன சொன்னான், ஆண்டவரே நான் பயந்து போய் சொன்னேன், அது இல்லப்பா காரணம், அவனை எக்ஸ்போஸ் பண்ற, நீ இப்படி நடந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, நீ பொல்லாதவன். அவன் நல்ல ஊழியக்காரன், உத்தம ஊழியக்காரன், இவன் பொல்லாத, இரண்டாவது சோம்பலும், சோம்பேறி ஊழியக்காரனே. நான் வைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறேன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீர் என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருக்கிறது, அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடு வாங்கி கொள்ளுவேன் என்று சொல்லி. பாருங்களேன், இவனுடைய பிரச்சனை பயம் இல்லை, பயந்து செஞ்சான். இவனுடைய பிரச்சனை என்ன, இவன் பொல்லாத ஊழியக்காரன், பொல்லாதவன், பொல்லாதவன், அடங்காதவன், ஆங்காரம் பிடிச்சவன், நம்ம சொன்னதை செய்ய மாட்டான், ருபெலியன். ரெண்டாவது என்ன, எப்படிப்பட்டவன், இவன் சோம்பேறிவன், பொல்லாதவன், அடங்காதவன், மாஸ்டர் சொன்னதுக்கு அடங்கறது இல்ல, சோம்பேறி. இது ரெண்டுமே ஒரு அடிமைகிட்ட இருக்கவே கூடாது. பொல்லாதவனா இருந்தா, அடங்காதவனா இருந்தா, சோம்பேறியா இருந்தா என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல கொன்னுடுவாங்க. கொன்னுட்டா மாஸ்டர் அவன் ப்ராப்பர்ட்டி யாருமே அவனுக்கு கேட்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சோம்பேறி. ஓகே, அவர் சொல்றாரு, சரி உன் வார்த்தைகளையே வரேன் நான், நீ பயத்துல செஞ்ச, நான் கொடுமையான மனுஷன் நினைச்சு செஞ்ச, நான் விதைக்காத இடத்துல அறுப்பேன்னு நீ நினைச்சிருந்தா, நீ என்ன பண்ணிருந்தா, அந்த மத்தவங்க அப்படி நினைக்கலையே, மற்றவங்களும் அப்படி நினைக்காம வேலை செஞ்சு அதனால எவ்வளவு வெகுமதியை சம்பாதிச்சாங்க, என்னுடைய சந்தோஷத்துல பங்கு பெற்றாங்க. ஓகே, நீ தப்பா என்ன நினைச்சுக்கிட்டேன்னு வச்சுக்குவோம், தப்பா யாரோ என்னை பத்தி உனக்கு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். அப்படி நீ நினைச்சு பயத்துல செஞ்சிருந்தா நீ என்ன பண்ணி இருக்கணும், என் மேல அவ்வளவு பயம் இருந்தா இந்த பணத்தை எடுத்துட்டு போய் பேங்க்ல போட்டிருக்கணும். நான் பேங்க்ல வட்டியோடு இன்னைக்கு எஸ்பிஐல போட்டா 8% வட்டி கொடுக்கறான். அந்த வட்டியாவது நான் வாங்கிட்டு இருந்திருப்பேன். அந்த துளிதாக உண்மையாவது உனக்கு இருந்திருக்கணும் என் மேல அக்கறை. நீ செஞ்சது பயத்துல இல்லப்பா, என் மேல இருக்கிற வெறுப்புல செஞ்சிருக்கிற. என் மேல வெறுப்பு அந்த செயல செயல்பட்டிருக்கிற. நீ பயம் இருந்தா அது செஞ்சிருப்ப. பிரச்சனை என்ன, நீ அகங்காரம் பொல்லாதவன், நீ சோம்பேறி, நீ சிந்திக்கிறது கூட சோம்பேறி. உன்னுடைய எஜமான எப்ப எந்த விதத்திலயும் அவங்க பெருசாக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவரை சொத்தை பெருசாக்கணும்னு எண்ணமே இல்லை. அவர் மேல இருக்கிற வெறுப்பு தான் உனக்கு இருக்கு. அந்த வெறுப்புல நீ செயல்பட்டிருக்கிறாய், பயத்துல நீ செயல்படலன்னு அவனை எக்ஸ்போஸ் பண்ற. பரல என்ன செய்யறாரு, அவனுடைய தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்க. ஏன், எவனுக்கு அதிகமா கெப்பாசிட்டி இருக்கோ, எவன் அதிகமா இருக்கிற தாளந்தை யூஸ் பண்றானோ அவனுக்கு அதிகமா கொடுக்கப்படும். எவன் இருக்கிறதும் யூஸ் பண்ணலையோ அது அவங்ககிட்ட இருந்து எடுக்கப்படும். அது ராஜ்யத்தின் கொள்கை. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, பிரயோஜனமற்ற யூஸ்லெஸ் ஊழியக்காரனாகி அவனை பரலோகத்துல ஒரு ஓரத்துல போடுங்கன்றவா, புறம்பான இருளில் தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இதான் இந்த ஓமை. தாளந்து கொடுக்கப்பட்டது, தாளந்து பயன்படுத்தின விதம், கணக்கு கேட்கிற நாள் பார்த்தோம், அந்த தாளந்துக்கு வெகுமதியும் தண்டனையும் வந்ததை பார்க்கிறோம். இதுல என்ன பாடங்கள் நம்ம படிக்கிறோம், நமக்கு கொஞ்சம் இருக்கிற நேரத்தில் இந்த பாடங்களை படிச்சு முடிப்போம். இந்த 4 தலைப்புலதான் நமக்கு பாடங்களே இருக்கு. இந்த 4 தலைப்புகளை யோசிச்சு பார்ப்போம். தாளந்து கொடுக்கப்பட்டது, யார் இந்த அடிமைகள், யார் இந்த அடிமைகள், இந்த அடிமைகள் அந்த 10 கன்னியாஸ்திரிகள் இதுக்கு முன்னாடி இந்த ஓமையில யாரை குறிக்குதோ அவங்களதான் இந்த அடிமைகளும் குறிக்குது. யாரு, வெளிப்பிரகாரமான சபை, இயேசுவை தங்களுடைய ஆண்டவர், தங்களுடைய எஜமானு சொல்ற மக்கள் தான் இவங்க. பாருங்களேன், இது வித்தியாசமான கோணத்துல வெளிப்பிரகாரமான சபையை காட்டுது. நம்ம எல்லாரும் இயேசுடைய அடிமைகள்னு சொல்லலாம், இயேசுவை நம்புறோம்னு சொல்லலாம், அவருடைய விசுவாசிகள்னு சொல்லலாம். ஆனா ஒரு நாள் கணக்கு கேட்கிற நாள் வரப்போகுது. அந்த நாள்ல உண்மையா அவரை நம்புகிற அவருடைய அடிமைகளுக்கு அவர் வெகுமதி கொடுக்க போறாரு. அவருடைய சேவையை பார்த்து மற்றவங்களுடைய முகமுடிய கிழிக்க போறாரு. அது நடக்க போகுது. அதான் இந்த ஓமையில பார்க்கிறோம். எப்படி 10 ஓமைகள்ல அவங்களுடைய ஆயத்தத்தை வலியுறுத்தினாரோ, இந்த தாளந்து ஓமையில உண்மையோடு அந்த மாஸ்டரை சேவிக்கிறதுல வலியுறுத்து. எப்படி அந்த 10 கன்னியாஸ்திரிகள்ல அந்த ஆயத்தமா இருப்பதற்கு நம்மளை அழைக்கிறதோ, இந்த தாளந்து ஓமையில அவருக்கு அந்த சபை அவருக்காக வேலை செய்யணும்னு அழைக்கிது. உண்மையோடு அவருக்கு சேவை செய்யணும்னு அழைக்கிது. பாருங்களேன், இது சர்ச். பாருங்களேன், இந்த ஸ்லேவ்ஸ் அடிமைகள் யாரு, சபை. என்னங்க நம்ம அடிமைகளா? ஆமா, நம்ம அடிமை. நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, தேவனால் படைக்கப்பட்ட நாம் அவரால் படைக்கப்பட்டிருக்கிறோம், அவரால் பராமரிக்கப்படுகிறோம், நாம் ஆண்டவருக்கு கடன் பட்டிருக்கிறோம். தேவனுடைய அடிமைகள் தான் வேதம் நமக்கு காட்டுது. பாருங்களேன், எனக்கு பிடிக்கல, நான் இவரா சேவை செய்ய மாட்டேன், வேற யாருக்கிட்ட போறேன்னு உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. அவர் தான் உன்னை படைச்சார், அவர் தான் உன்னை பராமரிக்கிறார், அவருக்கு அவருடைய சிருஷ்டி நீ, அவருடைய அடிமை நீ, அப்படின்னு இருக்கணும். அதுவும் கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்கு அதை விட பலமான ஒரு கடமை இருக்கு. ஏன், நம்மள படைத்தது மாத்திரம் இல்ல, நம்மள பராமரிக்கிறது மாத்திரம் இல்ல, நம்மள மீட்டும் இருக்கிறார். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், நீங்க உங்களுக்கு சொந்தம் இல்ல. இயேசுடைய ப்ராப்பர்ட்டி நம்ம, அவருடைய அடிமைகள் நாம், அவர் நம்மளுடைய எஜமான். பார்க்கிறோம் பாருங்களேன், இயேசுடைய அடிமைன்னு சொல்லிக்கிட்டு சுதந்திரமா வாழுகிற, பொய்யா வாழுகிற எல்லா கிறிஸ்தவர்களையும் அந்த நாள் ஆண்டவர் கணக்கு கேட்பார். இயேசுடைய அடிமைன்னு வரும் வார்த்தையில எல்லாரும் சொல்லலாம், சொல்றதுக்கு என்ன இருக்கு. ஆனா சுயாதீன மனுஷர்களா வாழ்கிற எல்லாரையும் கணக்கு கேட்கிற நாள் ஒரு நாள் வரும். அவருடைய அடிமைகளா இருக்கிற நாம் அவர்கிட்ட இருந்து தாளந்தை வாங்கி இருக்கிறோம். என்னங்க தாளந்து? இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு காத்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா என்ன தாளந்து? இன்னும் ரெண்டு அதிகாரத்துக்கு அப்புறம் அவர் சிலுவையில் அறையப்பட போறாரு. சிலுவையில் அறையப்பட்டு அவர் நமக்காக பரலோகத்தை விட்டு தன்னைத்தானே வெறுமையாக்கி நம்மள ஒருத்தரா வந்து அநீதி உள்ளவர்களுக்காக நீதிபரர் அவர் மரித்து பாடுபட்டு உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போய் உயிர் தெளிந்த கிறிஸ்துவாக அவருடைய சபைக்கு எண்ணி முடியாத விலை மதிக்க முடியாத தங்கம் தங்க பேக்ஸா கொடுத்திருக்கிறார். அதான் தாலந்த். அவருடைய சபை மக்களாக சுவிசேஷ ஆசீர்வாதங்கள் தான் தாலந்த். வித்தியாசமான விதங்கள்ல வித்தியாசமான அடிமைகள் கொடுத்திருக்கார். நம்முடைய திறமைகளுக்கு தகுந்ததாக கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய வேலை என்ன? அதை எடுத்துட்டு போய் புதைக்கிறதா? அவர் மாஸ்டர் வர வரைக்கும், அவர் தூர தேசத்துக்கு போயிருக்கிறார், அவர் வர வரைக்கும் அவர் கொடுத்த தாளந்த அவர் சொத்தை பெருக்கிறதுக்கு உண்மையோடு சேவை செய்யும். அதான் நம்முடைய வேலை, அதான் நம்முடைய வேலை. கடவுளுடைய பார்வையில எல்லாருக்கும் அவர் தாளந்த கொடுத்திருக்கிறார். என்னங்க அந்த தாளந்து? போதகர் ரயில் அருமையா சொல்லுகிறார், ஒரு விசுவாசிக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அவன் மகிமைப்படுத்தலாமோ அதெல்லாம் அவனுடைய தாளந்து. என்னென்ன காரியங்கள் நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம், அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த எந்த சந்தர்ப்பமோ சுவிசேஷ சாக்கியமோ விசுவாசிகளாக நமக்கு கொடுத்த வரங்கள், நமக்கு இருக்கிற நம்முடைய முயற்சி, நம்முடைய நேரம், நம்முடைய சுகம், நம்முடைய நாட்கள், நம்முடைய பலன், சபை மெம்பர்ஸா காஸ்பல கேட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக சபை அங்கத்தினர்களா நமக்கு இருக்கிற சாக்கியங்கள் யோசிச்சு பாருங்களேன். அதெல்லாம் இயேசு கொடுத்த தாளந்து, தங்க பேக்ஸ். அதெல்லாம் அவர் உயிர் தெளிந்து வாங்கின, பாடுபட்டு சிலுவையில வாங்கின தாளந்துங்க. ஜீவனுள்ள தேவனோடு நாம் ஜபத்துல நேரடியா போகலாம். அது அவர் வாங்கி கொடுத்த தாளந்து. அவர் ஜீவனுள்ள வார்த்தையை அவருடைய ஆவியை கொண்டு வார்த்தையை கொண்டு கேட்கலாம். அவர் கொடுத்த தாளந்து அது. பரிசுத்தாவி நமக்குள்ள குடியிருக்கிறதோ, புதிய ஏற்பாடு வாக்கு தத்தங்களோ எல்லாமே அட்வான்டேஜஸ் ஆஃப் தி நியூ டெஸ்டமெண்ட். இதெல்லாம் தாளந்து தான், அவர் கொடுத்தது தான். இதெல்லாம் யார்கிட்ட இருந்து வந்துச்சு? யார் நமக்கு கொடுத்தாரு? ஆண்ட நம்முடைய எஜமான் இயேசுக்குள்ள நம்ம யாரா இருக்கிறோம் அதெல்லாம் அவர் கொடுக்கிற தாளந்து இல்லைங்களா? எத்தனையோ பேர் இந்த உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் பாவத்துல செத்து இருக்கிறாங்க, அர்த்தம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி நம்மள உடனே அவர் சுவிசேஷத்துல நம்ம அழைத்து நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறார், எவ்வளவு சாக்கியங்களை கொடுத்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக. அதெல்லாம் தங்க பேக், கோல்டுங்க, கோல்டு. நம்முடைய எஜமான் நம்ம கொடுத்திருக்கிறார். நம்ம சேர்ச்சியா யோசிச்சு பாருங்க, எத்தனை சொத்து, ஆவிக்குரிய சொத்து, எவ்வளவு சத்தியங்களை நம்ம கத்துக் கொடுத்திருக்கிறாரு. ஊரெல்லாம் கள்ளப்போதகத்தின் சமுத்திரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு தீவுல நம்ம இருக்கிறோம். எங்க போனாலும் ஒரு ஒழுங்கான சபையை கண்டுபிடிக்க முடியல. எவ்வளவு சத்தியங்களை ஒவ்வொரு தடவையும் ஆண்டவருடைய சத்தியத்தை வாங்குறதும் படிக்கிறதும் அந்த சுவிசேஷத்தை கேட்கறதும் சபை அங்கத்தினர்களா நம்ம வந்து அவர் சாக்கியங்களை அனுபவிக்கும் போதெல்லாம் தாளந்து தாளந்து தாளந்தா நம்ம பேக்ல சேர்த்துக்கிட்டே போறார். தாளந்து எத்தனையோ பேர் நம்ம நமக்கு என்ன சாக்கியங்கள் இருக்குன்னு அது இல்லாத இடங்களுக்கு போனா தான் நமக்கு தெரியும். வெளியே எங்கன்னா நீங்க போய் பார்த்துருக்குறீங்களா? நான் பார்த்துருக்குற சில ஊருங்கள்ல, பெரிய ஊருங்கள்லயே, மும்பை அந்த மாதிரி பெரிய பெரிய இடங்கள்ல ஒரு அருமையான நல்ல சபை இருக்க முடியுமா? வேதத்தை போதிக்கிறது தேடி தேடி கண்டுபிடிக்கணுமா இருக்குது. பெங்களூர் போல மெட்ரோபாலிட்டன் சிட்டிங்கள்லயே இல்லை, இன்னும் உள்ளூருங்களை நம்ம என்ன சொல்றது? சில ஊருங்கள ஒரே ஒரு உண்மையான கிறிஸ்தவன் தான், ஒருத்தன் தான் கிறிஸ்தவன், அவனுக்கு சபை கூட இல்லை, என்ன பண்ணுவான்? சாக்கியமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடங்கள்ல நமக்கு எவ்வளவு பெரிய சாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், எத்தனை சத்தியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார், எவ்வளவு பேக நிரப்பி இருக்கிறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை ஆறுதல். அதெல்லாம் நீங்க மதிக்கிறீங்களா? அதெல்லாம் சாக்கியங்களை மதிக்கிறது நமக்கு தெரியுமா? எவ்வளவு சத்தியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. சில பேர் நமக்கு தெரிஞ்ச காரியங்கள் பாஸ்டர்களுக்கு கூட தெரியாத அளவுக்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. இப்போ நம்ம எஜமான் அதெல்லாம் கொடுத்துட்டு தூர தேசம் போயிருக்கிறார், நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? அதை உண்மையோடு பயன்படுத்தி அவரை சேவித்து அவர் ராஜ்யத்தை வளர்க்குவோமா? டாலண்ட் கொடுத்திருக்கிறார். அந்த டாலண்டுக்கு நம்மள ஒரு நாள் கணக்கு கேட்பார். நம்ம வச்சிருக்கிற தங்க பையுக்கு ஒரு நாள் அதை வச்சு நீ என்ன பண்ணு கேட்டே கேட்பார். உக்ரானக்காரன் பையது, ஸ்லாக்கியத்தின் பை, சந்தர்ப்பத்தின் பை, அவருடைய சொத்து அதுதான். அந்த சொத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டு, எப்பா இவனை சத்தியம் கேட்டியே, இவனை சர்ச் வந்து அட்டன் பண்ணியே, இவனை சத்தியம் அறிஞ்சிருந்தியே, இவனை சுவிசேஷ ஆசீர்வாதங்களை அனுபவிச்சு, இதை வச்சு நீ என்ன பண்ண? ஒரு நாள் உனக்கு கணக்கு கேட்கிற நாள் வரும். இதை வச்சு என் ராஜ்யத்தை எப்படி வளர்த்த, ராஜ்யத்துக்காக நீ என்ன செஞ்ச, அந்த பொறுப்பு நமக்கு இருக்கு. இது ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். இவ்வளவு காரியம் எனக்கு இருக்கே, இதை வச்சு நான் என்ன பண்ணிருக்கிறேன்? ஒரு நாள் கேட்பார். நம்ம என்ன பண்றோம்? இதை வச்சு மாஸ்டர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? இதை புதைக்காம அவருடைய ராஜ்யத்தை பெருக்க, அவருடைய சுவிசேஷத்தை பரப்ப நம்ம செய்ய எந்தெந்த விதங்கள்ல அது இருக்குங்க? மூணு விதங்கள்ல சொல்ற. முதலாவது அவர் கொடுத்த இந்த தாளந்த நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம திறமைக்கு தக்கதாக, நம்முடைய சந்தர்ப்பங்களுக்கு தக்கதாக சுவிசேஷ பரப்புறதுக்காக நம்ம என்ன செய்யணும், அது அவர் கணக்கு கொடுக்கணும். நம்ம சுவிசேஷ பரப்புறதுக்காக நம்ம என்ன செய்யறோம்? என்கிட்ட ஒரு தாளந்து தாங்க இருக்கு, ஆனா ஒரு தாளந்துக்கும் உனக்கு கணக்கு வரும். நீங்க கேளுங்க, இயேசுடைய அடிமைகள் நம்ம சொன்னோம்னா சுவிசேஷ பரப்புறதுக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஏதாவது செஞ்சிருக்கிறேன்னா, எவ்வளவு சத்தியத்தை கேட்கிறேனே, எவ்வளவு ஆறுதல் அடையிறேன்னு வாரம் வாரம் கேட்டு கேட்டு, வருஷம் 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 கணக்குல கேட்டு கேட்டு எல்லாத்தையும் புதைச்சுக்கிட்டு போறேன்னா, இல்ல அதை போய் பயன்படுத்தி சுவிசேஷம் பரப்புவதற்காக ஏதாவது செய்யறனா? நம்முடைய இரண்டாவது பொறுப்பு என்ன? இந்த தாளந்த பயன்படுத்தி அவருடைய சபை, அவர் ரத்தத்தினால் வாங்கிய சபைய நான் கட்டுவதற்கு நான் ஏதாவது செய்யறனா? நம்ம கேட்பார், நீ என்ன நேசிச்சா என் ஆடுகளை போஷி. இப்ப நியாய தீர்ப்பு, அடுத்த ஓமை நியாய தீர்ப்பு வரப்போது, இந்த சிறியவர்களுக்கு நீ எதை செஞ்சியோ அது எனக்கே செஞ்ச, இந்த சிறியவர்களுக்கு நீ எதை செய்ய விட்டியோ அது எனக்கே செய்யாம விட்ட அப்படின்ற. நம்ம என்ன செய்யறோம் சர்ச்சுக்காக, சர்ச் வளர்றதுக்காக, சுவிசேஷம் வளர்றதுக்காக, ஒருத்தர் ஒருத்தருக்காக ஜெபிக்கவும், ஒருத்தர் ஒருத்தர் கட்டுறதுக்கு, விசுவாசத்துல என்கரேஜ் பண்றதுக்கு, கஷ்டத்துல இருக்கும் போது ஒருத்தர் ஒருத்தர் விசிட் பண்றதுக்கு என்ன செய்யறோம்? அதனால நம்ம நம்ம வேலையெல்லாம் விட்டு செய்ய வேண்டியதில்லை. நம்ம செய்ய வேண்டியதுனா, தன் வீட்டையே விசாரிக்காதவன் ஆண்டவருடைய சபையை எப்படி விசாரிப்பான்னு. நம்ம வீடு செய்யறது, நம்ம ஆபீஸ்ல செய்யறது, இப்ப மனைவிகளா இருக்கிற நீங்க செய்யற வேலைங்க, பாத்திரம் கழுவுறதோ துணி துவைக்கிறதோ வீட்டுல செய்யற செய், ஆண்டவருக்குன்னு செய்யறீங்களா? ஆண்டவர் இதுக்கு என்ன, ஆண்டவர் என்ன கொடுத்த பொறுப்பு? இது சின்ன தாளந்து தான், என் புள்ள வளர்க்கிற பொறுப்பு, இது சின்ன தாளந்து ஒரு தால், ஆனா என் பிள்ளைய ஆண்டவருக்குள்ள கர்த்தருடைய சிச்சையில வளர்ப்பா. அதுக்கு அந்த தாளந்துக்கு அவர் கணக்கு கேட்பார், நீ என்ன பண்ண இதெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு. ஆபீஸ்ல நீ செய்யற வேலை கர்த்தருக்காக செய்தியா? நம்ம எல்லாரையும் இந்த ஓமை ஒரு கேள்வி கேட்க வைக்கிறங்க. இயேசுக்காக நீ உண்மையா காத்திருக்கிறவனா இருந்தா, ஆயத்தமா இருக்கிறவனா இருந்தா, உன் தாளந்துகளை வைத்து நீ எவ்வளவு உண்மையா ஆண்டவர் சேவிக்கிற, அதுக்கு கணக்கு கேட்கிற ஒரு நாள் வரப்போகுது. உன்னுடைய நேரம், உன்னுடைய முயற்சி, உன்னுடைய தாளந்துகளை பயன்படுத்தி எஜமானுடைய சொத்தை, அவருடைய சுவிசேஷத்தை எவ்வளவு பரப்புனா, அவர் சபையை வளர்க்கறதுக்கு உன்னுடைய பங்களிப்பு என்ன கேட்பார். அதுல உண்மையா இருக்கிறீங்களா? உண்மைன்னா ஏதாவது ஒரு திடீர்னு ஆரம்பிச்சிருக்கு, 101 காரியத்தை ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிடுவோம் நம்ம. உண்மைன்னா 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், யார் பாக்குறாங்களோ பாக்கலையோ, மதிக்கிறாங்களோ மதிக்கலையோ, என்ன அப்ரிசியேட் பண்றாங்களோ, உண்மையா செய்யுது, அதான் உண்மை. நீண்ட காலம் அவர் வரல, அவர் பாக்குறாரோ இல்லையோ, உண்மையா நான் செய்வேன், செய்யறீங்களா? நம்ம யோசிச்சு பாருங்க. நம்மள எல்லாரையும், நமக்கெல்லாம் சில இதெல்லாம் நிச்சயமா எவ்வளவு சூப்பர் டேலண்ட்ஸ் இருக்கு. டேலண்ட் இருக்கு, சில பேருக்கு கிரியேட்டிவா திங்க் பண்ண முடியும், சில பேருக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருக்குது, சில பேருக்கு மியூசிக்கல் வரங்கள் இருக்கு, சில பேருக்கு பணத்தெல்லாம் நிர்வகிக்கிற வரங்கள் இருக்கு, சில பேர் பேச முடியும், சில பேர் எழுத முடியும், சில பேர் படிக்க முடியும், சில பேர் பிள்ளைகளுக்கு டீச் பண்ண முடியும், குக் பண்ண முடியும், பாட முடியும், எல்லாம் எவ்வளவு டேலண்டுங்க இருக்கு. சில பேர் யாரோ வர்றவங்கள, புதுசா தெரியாதவங்கள தாராளமா பேசி இயேசு சபைக்கு வர வைக்க முடியும், காஸ்பல்ல ஷேர் பண்ண முடியும். சில பேருக்கு நேரம் இருக்கு, அது ஒரு தாளந்து தானே. கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம போன் பண்றதோ, கஷ்டப்படுறவங்கள சந்திச்சு அவங்களை என்கரேஜ் பண்றதோ, இவங்க இது சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு இந்த தாலந்து. இதெல்லாம் எவ்வளவு பொறுப்பா உக்ரான காரணம் நீங்க பயன்படுத்துறீங்க, என்ன கணக்கு கொடுக்க போறீங்க அவர் வரும்போது, நம்மள யோசிக்க வைக்கிது. யோசிச்சு பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் தான் ஒரு கனவு, ஒரு சபை இருக்குதுங்க. அந்த ஒவ்வொருத்தர் யாருமே வந்து வெறும் சீட்ல உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு போறவங்க இல்லை, வர ஒவ்வொருத்தரும் அந்த சபையில ஊழியம் செய்யறோம். ஏதாவது சுவிசேஷம் வளர்றதுக்காக செய்வாங்க, அந்த சபை கட்டுறதுக்காக, சபை வளர்றதுக்காக எல்லாருமே. சில பேர் எழுதுவாங்க, சில பேர் பேசுவாங்க, சில பேர் குக் பண்ணுவாங்க, சில பேர் எல்லாருமே அங்க ஊழியம் செய்யறவங்க. அந்த தால ஒண்ணுதான், எல்லாருக்கும் ஈக்குவலா இல்ல. எனக்கு அஞ்சு தாளம் இல்லைங்க, எனக்கு ஒண்ணுதான் இருக்கு. அந்த ஒண்ணுக்கு நீ கணக்கு கொடுக்கணும். அது செய்யறியா நீ, செஞ்சியா நீ, ஆண்டவர் கேட்க போற கணக்கு. பாருங்களேன், ஒண்ணுதான் இருக்கு, என் படிப்பு அவ்வளவு இல்லை, எனக்கு திறமை அவ்வளவு இல்லை, ஆவிக்குரிய கெப்பாசிட்டி இல்லை. ஓகே, ஆண்டவருடைய டிசைன்ல உனக்கு ஒண்ணுதான் கொடுத்துருக்காரு. அந்த ஒண்ணு வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண, ஒண்ணு வச்சுட்டு என்ன பண்ண பாருங்களேன். இந்த உண்மையான ரெண்டு ஊழியக்காரங்கிட்ட இருந்து பார்த்து படியுங்க, பார்த்து படியுங்க. ஆண்டவர் கொடுக்கிற தாளந்த என்ன பண்ணணும், அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு நேரம் வரும்போது ஆண்டவருக்கு சேவை செய்யறங்க அப்படின்னாங்களா. உடனடியா எஜமான் போன உடனே, உடனடியா, கொஞ்சம் கூட தாமதம் இல்ல. எனக்கு ஏற்ற காலம் வரட்டோங்க, இப்ப கொஞ்சம் கஷ்டம், எனக்கெல்லாம் கொஞ்சம் டைம், ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஆண்டவருக்கு ஃபுல்லா ஊழியம் செய்யறேன் நான் அப்படியெல்லாம் இல்ல. உடனடியா அவர் கொடுத்த தாளந்த உடனடியா பயன்படுத்தினாங்க. இமீடியட் நீங்க பண்றீங்களா? எத்தனை தாளந்த புதைக்கிறோம், எத்தனை தாளந்துங்களை, சாக்கியங்களை, சந்தர்ப்பங்களை வலுவ விடுறோம், என்ன பண்ண போறோம், தாமதம் இல்ல, உடனடியா. அது உண்மையா பாருங்களா, உடனடியா ஆக்ஷன் மாத்திரம் உண்மையா அவங்க செஞ்சாங்க. நம்ம மத்தவங்கள நம்மள கம்பேர் பண்ண வேண்டியது இதான் நம்மளுடைய பிரச்சனைய. ஐயோ, அவர் செய்யற மாதிரிலாம் நம்ம செய்ய முடியாதுங்க, அவர் செய்யற மாதிரி உங்களை யாரும் செய்ய சொல்லல. உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, உங்க திறமைக்கு என்ன முடியும், அதுக்கு தான் ஆண்டவர் கேட்பாரு. இந்த ஒரு தாளந்து இருக்கிறவங்களாம் தோப்பான்னு இந்த ஓமை சொல்லல. இந்த ஒரு தாளந்து இருக்கிறவனும் தோக்க கூடாதுன்னு இந்த ஓமை, ஒரு தாளந்து இருக்கிறவனும் புதைக்க கூடாதுன்னு சொல்லுது. அதை அவன் பயன்படுத்தணும், அதுக்கு அவன் கணக்கு கேட்பேன். ஒண்ணுதானே லூஸ் பண்ண போனா போட்டேன்னு விட்டாரா இல்லையே? உங்களுக்கு ஒண்ணு இருக்குன்னு விட்டுருவாரா? ஒன்னும் தாளந்து இல்லைன்னு விட்டுருவாரா? இல்ல, அதுக்கும் நீங்க கணக்காளியா இருக்கீங்க. பாருங்களேன், அவங்க சந்தோஷத்தோடு செய்யுது என்ன, ஒரு சந்தோஷத்தோடு வந்து சொல்றாங்க, ஆண்டவரே அஞ்சு கொடுத்தீங்க, இதோ இன்னொரு அஞ்சு. என்ன ஒரு ஜாய், என்ன ஒரு சந்தோஷம். ஆண்டவருக்கு சேவை செய்யறது வந்து ஒரு உண்மையான மறுஜென்மம் அடைந்தவனுடைய ஒரு அடையாளம்ங்க, ஒரு அடையாளம், மறுக்க முடியாத ஒரு அடையாளம். உண்மையா நான் மறுஜென்மம் அடைந்திருந்தா இயேசுவுடைய சுவிசேஷ பரவணும், அவர் சபை வளரணும்ன்ற ஆசை, ஆர்வம் ரொம்ப இருக்கும், ஏதாவது செய்யணுமே இருக்கும். அதனாலதான் 2000 வருஷமாக சபை கூடி வருது, தியாகத்தோடு சேவை செய்யுது, பங்களிக்குது, என்னென்னவோ ஊழியங்கள் ஆண்டவருக்கு செய்யறது. காரணம் என்ன, உண்மையா மறுஜென்மம் அடைஞ்சவங்க ஆண்டவருக்கு சேவை செய்யணும்னு வருவாங்க. அவருடைய சொத்து பெருசாக்கணும், அவர் பேர் பெருசாக்கணும். ஆகவே அதெல்லாம் கிருபையினுடைய ஒரு கனி. உங்களை நீங்க கேட்டு பார்க்க வேண்டியதுதாங்க, உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா? 15 வருஷம் ஆச்சு நம்ம இந்த சபை ஆரம்பிச்சு, இந்த ஐக்கியம் ஆரம்பிச்சு. இந்த 15 வருஷம் சபை வளர்ச்சியில ஆண்டவர் நாளைக்கு வந்துட்டாருன்னா உங்க பங்களிப்பு என்ன இருக்குன்னு உங்களால காட்டுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? என்ன காட்ட போறீங்க? அவர் வந்தா, ஆண்டவரே உமக்காக நான் காத்திருந்தேன், உமக்காக விழித்திருந்தேன், ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு தாளந்த கொடுத்தீங்க, இதோ அதை என்ன பண்ணிருக்கிறேன் காட்டுறதுக்கு ஏதாவது நீங்க வச்சிருக்கிறீங்களா? என்ன காட்ட போறீங்க நாளைக்கு? ஆண்டவர் வந்தா அந்த கேள்வியை இன்னைக்கு நமக்கு எழுப்புற. ஏன் காட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறவங்க தான் இயேசுடைய வருகைக்காக வாஞ்சியோடு இருப்பாங்க இல்லைங்களா? இயேசுடைய வருகை நமக்கு பயமா இருக்க வேண்டியது இல்ல. ஆயத்தத்தோடு இயேசுடைய வருகையை விரும்புறவங்களா யார் இருப்பாங்க? அவருக்கு உண்மையோடு சேவிக்கிறவங்க தான். ஏன் அவர் வரும்போது அந்த உண்மையோடு சேவையை காட்டுறான். நம்ம ஒவ்வொரு நீங்க என்ன காட்ட போறீங்க? உங்க எல்லாரையும் கேட்க போறாரு, ஒரு தாளந்தையும் விடுறாரு அவரு இல்லையே, நம்ம என்ன காட்ட போறோம்? யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப ஆழமான பயன்பாடுங்க. நம்ம வார வாரம் வந்து செல்ஃப் கன்சியூமர்னுவாங்க, எனக்கு சொல்லுங்க, என்னை உற்சாகப்படுத்துங்க, ஆஹா இன்னைக்கு சாமன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பாஸ்டர், கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிற, ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு, நான் கேட்டுட்டு சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு நல்லா தூங்கிடுவேன், அந்த தாளந்த புதைச்சிட்டேன், அடுத்த வாரம் ஒரு தாளந்து கொடுங்க, அதை வாங்கி போய் புதைக்கிறது 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 வருஷ கணக்கில் புதைச்சுக்கிட்டு இருக்கு. நீ என்னப்பா செஞ்ச தாளந்த வச்சு ஏதாவது சுவிசேஷம் வளர்றதுக்கும் சபை வளர்றதுக்கும் ஏதாவது பண்ணியா, இவ்வளவு தாளந்து கொடுத்தனே, இவ்வளவு சத்தியங்களை கற்றுக் கொடுத்தனே, இவ்வளவு ஊக்கப்படுத்தினு, அந்த ஊக்கத்தை வாங்கி என்ன பண்ண என்ன செய்ய வச்சுச்சு உன்ன எங்க கேப்பாரு. ஒருவேளை நம்ம ஒண்ணுமே பண்ணலன்னா பெரிய ஆபத்து, அதான் மூணாவது அடிமையுடைய அடையாளம், மறுஜன்மையே அடையாத மக்கள் அப்படின்னு காட்டுறாங்க பாருங்களேன், அது மாயமான காரணம் காட்டுறாங்க. உண்மை ஆண்டவரை சேவிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் நமக்கு இல்லைன்னா நம்ம பொல்லாதவனும் சோம்பல் உள்ள ஊழியக்காரன் தான் பாருங்களேன். ஒரு நாள் இப்படியே நம்ம போக முடியாதுங்க, ஆண்டவரை தான் சொல்றாரு இப்படியே தாளந்த வாங்கி புதைச்சுக்கிட்டு போக முடியாதுப்பா, நான் வரப்போறேன், நான் கொடுத்த தாளந்துக்கெல்லாம் கணக்கு கேட்க போற வரப்போறேன், என்ன காட்டுறதுக்கு நீ வச்சிருக்கிற கணக்கு கேட்கிற ஒரு நாள் வரப்போகுது, நாம் எல்லோரும் தேவனுக்கு முன்பதாக முகமுகமா நிற்கிற நாள் வரப்போகுது. இன்னைக்கு நான் கூட்டத்தோடு தப்பிச்சிடலாம், பாஸ்டர் என்ன தனியா பார்த்து கேட்டுருலங்க, நல்ல வேலை எஸ்கேப், ஆனா அன்னைக்கு எஸ்கேப் ஆக முடியாது, முகமுகமா நின்று இத்தனை கணக்கு புக்குங்க கம்பேர் பண்ணி இத்தனை வருஷம் சபையில இருந்த இத்தனை தாளந்துகளை கொடுத்த நீ என்ன பண்ண காட்டுறதுக்கு காமிப்பா, என்ன பண்ணுவோம், நம்ம ரட்சிக்கப்படுறது நம்முடைய விசுவாசத்தினால தான், பைபிள் எங்க பாரு நியாயம் தீர்க்கிறது எதை பொறுத்துன்னு சொல்லு தெரியுமா, எதன் அடிப்படையில் நியாய தீர்ப்பு இருக்கும், அவன் அவன் கிரியைக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு, எங்க பாரு முழு பைபிளும் நியாய தீர்ப்பு எதன் அடிப்படையில் இருக்கும், நீ என்ன சொல்றியோ அதன் அடிப்படையில் இல்ல, நீ விசுவாசியும் 101 காரியங்களை சொல்லலாம், அதை சொல்லலாம் இதை சொல்லலாம், உன் கிரியைகள் எங்க என்ன செஞ்ச, வேர் ஆர் யுவர் வொர்க்ஸ், அதை பொறுத்துட்டு விசுவாசினா அதுக்கு ஏற்ற கிரியைகள் இருந்துச்சா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாச்சே, கிரியைகளுக்கு ஏற்றபடி நிற்கிற நியாய தீர்ப்புல என்ன காட்டுறதுக்கு நம்ம வச்சிருக்கிறோம், நான் வரப்போற நீ என்ன பண்ற, அதாங்க கேள்வி, ரொம்ப சீரியஸான ஒரு பயங்கரமான இதை சாஃப்டே பண்ண முடியாது, இது சாஃப்ட் பண்ணவே போக கூடாது, இது அப்படி நம்ம மனசுல பாதிக்க வேண்டிய பாதிப்பு ஏற்படுத்தும், ஆண்டவரே ஏற்படுத்தணும்னு தான் வச்சிருக்கிற, நான் வரப்போறேன் நீ என்ன எனக்கு காட்டுறதுக்கு வச்சிருக்கிற, இத்தனை வருஷம் இத்தனை தாளந்து என்ன பண்ண போற, அங்க ஒளிய முடியாதே மறைய முடியாதே, பொறுப்பு இல்லாம இன்னைக்கு வாழலாம், ஆனா நியாய தீர்ப்பு எல்லாத்துக்கும் பொறுப்புள்ளவன் போல உன்னை நியாய பொறுப்புள்ளவனாக இருக்கணும்னு நியாய தீர்க்கும், கணக்கு கொடுக்கறவனா உன்னை நியாய தீர்க்கும், யோசிச்சு பாருங்களேன் என்ன பண்ணி இருக்கிறோம், இந்த ரெண்டு ஊழியக்காரங்களை பாருங்களேன், அவங்கள பார்த்து படிக்கணும், இது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் தான், நம்மள மாதிரி சபைக்கு எக்கச்சக்கமான தாளந்து கொடுக்கப்பட்ட சபைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ் தான், நம்ம என்ன பண்ண போறோம், ஆண்டவர் கொடுத்த சேவை என்ன, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறாரு, அப்பா அந்த கடைசி ஊழியக்கார மாதிரி மாட்டிக்காது, இந்த ரெண்டு ஊழியக்காரங்களை பார்த்து படி, உண்மையான ரட்சிப்பு மறுஜன்மோ எப்பவும் வாழ்க்கையெல்லாம் சேவையில தன்னை அர்ப்பணிக்கும், சேவை இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம், சுயநலமற்ற சேவையில தன்னை அர்ப்பணிப்போம், அப்படி உங்க வாழ்க்கையில் நீங்க பாக்குறீங்களா, அவங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கிறாங்க பாருங்களா, ஆண்டவரே அவங்க வந்தபோது பயமா இருக்குமா அவங்களுக்கு, ஆண்டவர் வரும்போது இந்த எஜமான் இல்ல, ஆண்டவரே நீங்க அஞ்சு கொடுத்தீங்க, இதோ சர்ப்ரைஸ் இன்னொரு அஞ்சை நாங்க ரெடி பண்ணிருக்கோம், இயேசுடைய வருகை நமக்கு அப்படி இருக்கு, அன்னைக்கு இன்னைக்கு வாரும் ஆண்டவரேன்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறோமா, அவர் காட்டுறதுக்கு நம்ம ஏதாவது வச்சிருக்கிறோமா, சேவையை வச்சிருக்கிறோமா, யோசிச்சு பாருங்க நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இந்த ஓமை ஆழமா நம்மள சிந்திக்க வைக்கணும், நம்ம யோசிக்க வைக்கணும், சேவைன்ற வாழ்க்கைக்கு நம்மளை அர்ப்பணிக்க வைக்கணும், நம்ம வாழ்க்கையை மாத்தணும், இந்த ரிவார்ட்ஸ் உங்களை என்கரேஜ் பண்ணாதா, யோசிச்சு பாருங்களேன் ரிவார்ட் இந்த ரெண்டு ஊழியக்காரங்களுக்கு எவ்வளவு த்ரில்லிங், யோசிச்சு பாருங்களேன் எல்லையற்ற தேவன் ஏஞ்சல்ஸும் அவருக்கு முன்பதாக பரிபூர்ணம் இல்ல, நித்திய தேவன் அவ்வளோ அந்த சராசரத்தின் தேவன் நம்மளுடைய பரிதாகமான ஒரு தாளந்து ரெண்டு தாளந்த வச்சு என்ன செஞ்சோம் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, எக்ஸலண்ட், சூப்பர். அதை விட ஒரு அவார்டு என்ன இருக்க முடியும் யோசிச்சு பாருங்களே. எங்க பழைய பாஸ்டர் சொல்லுவாரு, நான் வாழ்க்கையெல்லாம் ஊழியம் செஞ்சிருக்கிறேன், எனக்கு ஒன்னே ஒன்னு தான்ப்பா. ஒரு நாள் அவருக்கு முன்னாடி நிற்கும் போது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரன் கேட்கணும், கேட்டா போதும். அதுக்கு தான் இதெல்லாம், அதுக்கு தான் இதுங்களா. யோசிச்சு பாருங்க, என்ன கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ண அலோ பண்ணுவீங்களா? சில நேரங்கள உங்களுக்கு எங்கெங்க டைம் கிடைக்குது, உங்களை எப்படிங்க வாரம் வாரம் மோட்டிவேட் பண்ணுது, என்னங்க மோட்டிவேட் பண்ணுது, என்னங்க உங்களை தொடர்ந்து தள்ள வைக்குது? இது தாங்க நம்ம வாழ்ற உலகம். ஒரு ரூபாய் லாபம் இல்லைன்னா விரல கூட அசைக்க மாட்டாங்க இல்லைங்களா. யாருமே சுயநலம், தங்களுக்கு ஆதாயம்னா ஒண்ணுமே செய்யறதுக்கு முன்ன வரமாட்டாங்க. காசை காமிங்க, ஐயோயோ ஏன் சொல்றீங்க, உளுந்தடிச்சு ஓடி வருவாங்க. காசு இருந்தா போதும், என்ன முயற்சி என்ன ஆர்வம், காசு இருந்தா போதும், அதான் உலகம். அப்படிப்பட்ட உலகத்துல ஒரு ரூபாய் கூட வாங்காம தொடர்ந்து எப்படி நம்ம சேவை செய்யறது, எப்படி சுயநலமற்று சேவை செய்யறது, யோசிச்சு பாருங்களேன். ஒரு ரூபாய் கூட வாங்காம இதுக்கு தான் சேவை செய்யணும். ஒரு நாள் வரப்போகுது, என்னுடைய எஜமான் பார்த்து நான் செலவிட்ட நேரங்கள், ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய ஊழியத்துக்காக செலவிட்ட நேரங்கள் எல்லாம் பார்த்து, என்னுடைய முயற்சி எல்லாம் பார்த்து, என்னை பார்த்து அந்த சராசரத்தின் முன்னாடி சூப்பர் எக்ஸலண்ட் பாடி. அதை விட ஒரு ஆஸ்கர் அவார்டு இருக்க முடியுமா? அதை விட ஒரு ரிவார்டு இருக்க முடியுமா? அதுக்காக ஒருத்தர் சொல்றாரு, யார் அதை சொல்றவரு, அவருடைய வார்த்தையில் அவர் அப்பேற்பட்டவருடைய வாயில இருந்து இப்படிப்பட்ட புகழ்ச்சி அந்நாளில வாங்கறதுக்கு எத்தனாயிரத்து நான் முயற்சி போடலாம்யா. அவ்வளோ பெரிய உயர்வான புகழ்ச்சி, எக்ஸலன்ட், சூப்பர். அதுக்காக என்னென்னவோ இழக்கலாம், ப்ரொமோஷன்ஸ் இழக்கலாம், ஃபாரின்ல வேலையை இழக்கலாம், இங்க உட்காந்துக்கிட்டு முதுகு வலியில சாட்டர்டே டயர்டாயிடுது படிச்சு படிச்சு, ஏன் இதெல்லாம் நம்ம செய்யறோம்? ஒரு நாள் அந்த அழகான கண்கள் என்னுடைய ஒவ்வொரு நேரம் முயற்சியும் பார்த்து எனக்கு வெகுமதி கொடுக்குமே, எனக்கு புகழ்ச்சி வருமே, வெல் டன் எக்ஸலன்ட், அவருடைய வாயிலிருந்து அதை கேட்கணுமே, எப்படி இருக்கும்? அதோடு நிக்கிறாரா பாருங்களேன், அதோடு நிக்கல, அவருடைய கிருபையின் அளவு பாருங்களேன். இன்னொன்னு என்ன சொல்றாரு, கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்த, எது 100 கோடி கொஞ்சமா? ஆமா, இதெல்லாம் சில்லற காசுப்பா. இந்த வாழ்க்கையில நீ கொஞ்சம் போட்ட முயற்சி உனக்கு நித்திய ப்ரமோஷன், நீ ஆளுநரா மாற போற, நித்திய மகிமை, நித்திய உயர்வு, நித்திய ஆளுக உனக்கு. இங்க கொஞ்சம் கொஞ்சமா முயற்சியை போட்டு எனக்காக சேவை செஞ்ச கொஞ்சத்துல நீ முயற்சி பண்ண, உனக்கு நித்திய ஆளுகை, நித்திய மகிமை, நித்தியமான உயர்வான நிலைமை. எவ்வளவு பெரிய என்கரேஜ்மெண்ட் பாருங்களேன், நித்திய ஆளுமை நிலைமை. இங்க போடுற முயற்சிக்காக இங்க நீ குறுகியான விதத்துல என்ன சேவை செஞ்ச, கொஞ்சம் தான், கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்த, ஆனா நித்திய விசாலமான அநேக காரியத்துல உன்னை ஆளுநரா நான் மாத்தப்போற, எவ்வளவு என்கரேஜிங். அதோட நீங்க தொடர்ந்து சொல்ற வேற என்னவும் சொல்றாரு, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. என்ன அதிசயம், நித்திய திருத்துவ தேவன் இயேசுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் நினைக்கிறீங்க? அவருடைய வருகையில பிதாக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், சாத்தான் அழிக்கப்பட்டாச்சு, மீட்பு முழுமை அடைஞ்சாச்சு, தேவகுமாரன் எல்லாரை விட மகிமைப்படுத்தப்பட்டாச்சு, தன்னுடைய மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாச்சு, எல்லி எல்லி முடியாத அளவற்ற சந்தோஷம். பிதாவுடைய மகிமையில அவர் இருக்கும் போது, அவருடைய ராஜ்யம் நித்தியமா ஸ்தாபிக்கப்படும் போது, தான் மகிமைப்படும் போது, உச்சகட்ட மீட்பின் வரலாறு முடிந்தது, நிறைவேறினது, அப்போ அவர் அனுபவிக்கிற சந்தோஷத்துல உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன், வா என்னோட அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண், உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் வா. பாருங்களேன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அமேசிங். யோசிச்சு பாருங்களேன், எபிரேயர் 12:2 சொல்லுது, இயேசு சிலுவை வலியை சகிச்சுக்கிட்டது எதுக்கா, தனக்கு முன்பதாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தினால். அவ்வளவு கொடுமை, அவ்வளவு சிலுவ ஆணியடி, கைவிடப்படுறதெல்லாம் அவர் தாங்கிக்கினது காரணம் அவருக்கு வரப்போற எல்லையற்ற மகிமையின் சந்தோஷத்துக்காக. அவர் என்ன சொல்றாரு, அந்த சந்தோஷத்தை உனக்கும் கொடுக்கற, இதை விட வேற என்னங்க கொடுக்க முடியும் அவரு, அதுல நீயும் அனுபவி, நீயும் நித்தியமாக என்னுடைய சந்தோஷத்துல பங்காளியாக நான் உன்னை அழைக்கிறேன். வா திருத்துவ தேவருக்கு கூட இருக்கக்கூடிய நித்திய பேரானந்தத்துல நீயும் ஒரு பங்கு பங்காளி ஆகுவா. என்ன ஒரு படம், என்ன ஒரு ரிவார்டு, யோசிச்சு பாருங்களேன். இதை விட ரிவார்டு என்னங்க இருக்க முடியும்? இது உங்களை மோட்டிவேட் பண்ணலன்னா வேற என்ன மோட்டிவேட் பண்ணும் இயேசுக்கு சேவை செய்ய? இது உங்களை மோட்டிவேட் பண்ணலன்னா ஒரே காரணம் நீங்க சேவை செய்யாது இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா? நீங்க மறுஜன்ம அடையலன்னு தான் காரணம், நீங்க விசுவாசி இல்லைன்னு தான் காரணம். அதான் அந்த மூணாவது வேலைக்காரனுக்கு நடந்துச்சு பாருங்களேன். அவனை பாருங்களேன், அவன் ஏன் சேவை செய்யல? அவனுக்கு ஆண்டவரை பத்தி இருந்த எண்ணமே தப்பான. ஐயோ சேவையா, இங்க சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர்றதே பெரிய கஷ்டம், வரணுமா டைமுக்கு வரணுமா வந்து அட்டென்ட் பண்ணணுமா, அது ஒரு மணி நேரம் பிரச்சனை, ஐயோ எப்போ முடிப்பாரு, அதை முடிஞ்ச பிறகு காணிக்க கொடுக்கணுமா, வாரம் வயதுல படிக்கணுமா பரிசுத்தமா, அதுவே பெரிய கஷ்டம். இவரு சும்மா விதைக்காத இடத்துல நமக்கு என்ன இவரு சம்பளம் கொடுக்கிறாரா, இதை கொடுக்கிறாரா, இவருக்கு இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கணும், விதைக்காத இடத்துல அறுக்கிறவராச்சே இவரு அப்படின்னு ஆண்டவரை பத்தி ஒரு கொடுமையான எண்ணம், தியாலஜி தான் ப்ராப்ளம் உங்களுக்கு. ஆண்டவர் எவ்வளவு இறக்கம் உள்ளவர், எவ்வளவு செஞ்சிருக்கிறாருன்ற எண்ணமே இல்லாத மக்கள் தான் இது செய்யறதுக்கே பாரப்படுறது. ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஆண்டவரே உங்களுக்கு தெரியாததுனாலதான், தெரியாததுனாலதான் சேவை செய்யறதேன்னா என்னன்னே தெரியறது இல்லை உங்களுக்கு. எல்லாம் உலகத்துல ஒரு ரூபாய் காண்கிட்டோம், ஓடி போய் செய்வீங்க. ஆண்டவருக்கு ஒரு லாபம், அவருக்கு செய்யறதுனால என்னங்க ஒரு ரூபாய் பிரயோஜனம் இருக்கா? யாராவது நமக்கு காசு கொடுக்குறாங்களா? இதான் பேச்சு. என்ன செய்ய சபைக்கு செஞ்சு தான் பேச்சு. ஆண்டவரே தெரியாத உங்களாலதான் நீங்க அப்படி அப்படிப்பட்டவன். ஆனா கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருந்தான் அவன். ஆண்டவர் பாருங்களேன் அவன் என்ன சொல்றான், ஐயோ சில பேர் பயம், ஐயோ நான்லாம் எப்படிங்க செய்ய முடியும், நான் தப்பா செஞ்சிட்டேன்னா? அவரும் ஆண்டவர் பெரியவராச்சு, வருஷம் நாளா அவருக்கு சேவை செய்ய முடியுமா? பயம். ஆண்டவர் அதில் அதுக்காகலாம் சேவை செய்யாம இருக்கல. உங்களுக்கு நூறுத்தி ஒரு காரணங்கள் சொல்லலாம் ஆண்டவருக்கு ஏன் ஒரு சேவை செய்யற வாழ்க்கை நம்ம வாழாம இருக்கிறோம். ஆண்டவர் காரணம் சொல்றாரு பாருங்க. ஏன் தெரியுமா நீங்க சேவை செய்யறதா செய்யாம இருக்கிறீங்க? உங்க இதயம் பொல்லாதது, மறுஜன்ம அடையாதது, இன்னொன்னு சோம்பேறி, சோம்பேறி இல்லைங்களா? ஒரு நாள் இவன் ரொம்ப வேலை இங்க பாஸ்டர், ஒரு நாள் காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு ஆண்டவருக்காக வாரத்துல ஒரு ஏதாவது செய்வனா அதெல்லாம் முடியாது. சோம்பேறி, ஐயோ என் வேலையா எனக்கே அவ்வளவு இருக்குதுங்க. சோம்பேறியும் பொல்லாத ஊழியக்காரனே, அதுக்குதான் காரணம் பாருங்களேன். ஆண்டவரை பத்தி தப்பான எண்ணம் இருதயத்தை மறைச்சுக்கிட்டு பயம் எனக்குங்க செய்யலாம் முடியாதுங்கன்னு காரணத்தை நீ சொல்லிட்டு இருக்கலாம். அன்னைக்கு உன் முகமுடிய கிழிப்பார், நம்மளை யாருன்னு நம்ம அன்னைக்கு காமிப்பார். அந்த நாளில் கணிதராத சபையில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்கள், ஆண்டவர்களுடைய சேவையில் ஈடுபடாத எல்லா கிறிஸ்தவர்களும் நியாயம் தீர்க்கப்பட்டு பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என்று முத்திரை கொடுக்கப்பட்டு புறம்பான இருளில் தள்ளப்பட்டு அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். சாஃப்ட் இல்லைத்தான் இது, ஏன்னா இதை நம்ம ஃபீல் பண்ணணும். ஆண்டவரே ஃபீல் பண்ணணும் தான் போட்டிருக்கிறாரு. ஆண்டவரை சேவிக்கிற அவர் கொடுத்த தாளந்த உண்மையோடு சேவிக்கிற மக்களா நாம் இல்லை. அவர் கொடுத்த சுவிசேஷ ஆசீர்வாதங்கள், சபா ஆசீர்வாதங்கள்லாம் நம்மளை ஒரு சேவிக்கிற சேவகராக ஊழியக்காரர்களை மாத்தலன்னா சம்திங் ப்ராப்ளம். பொல்லாத இருதயம், மாறாத இருதயம் இருக்கு, நம்முடைய சோம்பேறித்தனம் நமக்கு இருக்கு, சோம்பேறித்தனம். அப்படிப்பட்டவங்களுடைய நிலைமை பாருங்களேன், நித்திய நிலைமை. எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டு அவனுக்கு வர இழப்பு மாத்திரம் இல்லை, அவனுக்கு இருக்கிற ஒரு தாளந்தை வாங்கி பத்து தாளந்து உள்ள அவனுக்கு கொடுங்க, லாஸ் மாத்திரம் இல்லை, நித்திய வேதனை வியாகுலம். எவ்வளவு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, ஒரு தாளந்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு செஞ்சிருக்கலாம் பாருங்களேன். இது ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றாரு, நம்ம மறந்துட கூடாது. பாருங்களா ஒவ்வொரு ஓமை முடிக்கும் போதும் அழுகையும் பற்கடிப்போம் அழுது, அது கேட்டு கேட்டு நம்ம பழகி போனோம். அதுக்கு சொல்லல ஆண்டவர், அது என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கு உணர முடியுமா, என்னைக்காவது ஒரு நாள் தொற்றுமா அவனுக்குன்றதுனால தான் திருப்பி திருப்பி ஒரு பிள்ளைங்க சொல்ற, அம்மா அப்பா சொல்ற மாதிரி, ஐயோ இடிஞ்சு தலை ஒடிஞ்சிட போது, தலை ஒடிஞ்சிடப்போ திருப்பி திருப்பி ஏன் சொல்றீங்க சொன்னது, ஆண்டவர் என்னைக்காவது உனக்கு உரைக்குமா அது, அப்பா இதுதான் உன் நித்திய நிலைமை இருக்க போகுது, அழுகையும் பற்கடிப்பும் வேதனையும் இருக்க போது. இந்த நிலைமைக்கு ஏன் போற, என்னுடைய ஊழியக்காரன்னு சொல்லிக்கிட்டு என் தாளந்தை ஏன் வேஸ்ட் பண்ணி புதைக்கிற, அதை பயன்படுத்து. ஆண்டவர் நம்மளோடு பேசட்டும், தேவன் தான் நம்மளோடு பேசி நமக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்தை அவர் வரும்போது, ஆண்டவரே நீங்க எனக்கு ஒண்ணுதான் கொடுத்தீங்க, அந்த ஒன்ன இன்னொன்னு ஆக்கி இருக்கிறேன்ற ஊழியக்காரங்களா நம்ம எல்லோரும் மாத்த, இந்த ஓமை நம்மளை ஆராய, நம்மளை சோதிக்க, நம்ம வாழ்க்கையை மாத்த ஆண்டவர் பயன்படுத்தட்டும். ஜெபம் பண்ணுவோம்.